إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد الحمد لله سهودர்களே இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே குடும்ப உறவில் செல்வமும் செல்வாக்கும் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில விஷயங்களை எமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம், எச்சரித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, குடும்ப உறவு என்பதும் செல்வம் செல்வாக்கு என்பதும் இந்த உலகத்தில் இறைவன் எமக்கு வழங்கிய அற்புதமான அருள்களில் ஒன்று. இந்த அருள்கள் எல்லாம் இறைவன் எமக்கு தந்திருப்பது ஒரு சோதனையாக. இதனூடாக நாளை மறுமையில் நாம் ஒரு சிறந்த அந்தஸ்தையும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்வதற்கு ஒரு வழியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதனை எமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதே நேரம் இது தவறாக பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அதனூடாக நமக்கு நரகம் கிடைப்பதற்கான வழிகளும் அதில் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உண்மையிலேயே நாம் பார்க்கிறோம், இரத்த உறவுகள் பற்றி ஹதீஸிலே வருகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த ரஹிம் என்ற இரத்த உறவை உறவு முறையை படைத்த நேரத்தில் அந்த உறவு முறை எழுந்திருந்த இறைவனிடத்தில் எனக்குரிய வாஜிப் என்ன, எனக்குரிய ஹக்கு என்ன என்று இறைவனிடத்திலே கேட்டது. அதற்கு அல்லாஹு தஆலா, உனக்கு போதாதா, உன்னை யாரெல்லாம் சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களை நான் சேர்ந்து நடப்பதும், உன்னை யாரெல்லாம் துண்டித்து நடக்கிறார்களோ அவர்களை நான் துண்டித்து நடப்பதும் உனக்கு போதாதா என்று இறைவன் கேட்டதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே உறவு என்பது, குடும்ப உறவு, உறவுடைய வாழ்க்கை, இரத்த உறவுகள், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இறைவனது அருள்களில் ஒன்று. அதே போன்று செல்வம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அம்ரு என்ற நபித்தோழரை அழைத்து அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதுவுடைய தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை ஒரு யுத்தகலத்திற்கு அனுப்பி அதிலே நீங்கள் வெற்றி அடைந்து கனிமத்து சொத்துக்களோடு திரும்பி வருவதற்கு நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கொஞ்சம் பொருளாதாரம் உங்களுக்கு என்ன செய்யணும், கிடைப்பதற்காக யுத்தத்துக்கு அனுப்ப விரும்புகிறேன். யுத்தத்துக்கு அனுப்புகிற நோக்கமே இவருக்கு கொஞ்சம் பொருளாதாரம் என்ன செய்யணும், கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனுப்ப விரும்புகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அம்ரு சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நான் இதற்காக இஸ்லாத்தை ஏற்கவில்லை, இது எனக்கு தேவையில்லை என்கின்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்கிறார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமல் மாலு ஸாலிஹ் லில் மர்இ ஸாலிஹ், சாலிஹான ஒரு நல்ல மனிதருக்கு ஹலாலான நல்ல சொத்துக்கள் என்றைக்கும் அருளாகத்தான் என்ன செய்யும், இருக்கும், ஞாமத்தாகத்தான் இருக்கும், சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி, ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் ஈட்டுவதற்கென்றே ஒரு மனிதன் இலக்கு வைத்து செயல்படுவது, பொருளாதாரம் திரட்டுவது, அதில் அவன் சந்தோஷம் அடைவது என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஞாமத்துக்களில் ஒன்று என்பதை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் அந்தஸ்து. இந்த அந்தஸ்து என்கின்ற ஒரு பகுதியை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்த, இஸ்லாம் அந்தஸ்து என்கின்ற ஒரு ஒரு முறையை அங்கீகரித்த அடிப்படைகளை கொண்ட ஒரு மார்க்கம் தான். அந்தஸ்துக்கள் எதுவும் மனிதனுக்கு கிடையாது, அதே போல அதாவது ஸ்டேட்டஸ் என்கின்ற உணர்வே மனிதனுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கும் சொல்லவில்லை. உலகத்துடைய இயல்புகளில் அது ஒன்று. அதற்கு ஒரு நடைமுறை ரீதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார்கள். நபி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் போகிறார், அந்த மனிதரை பற்றி அந்த மக்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள். இன்னொரு மனிதர் போகிறார், அந்த மனிதரை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள். விசாரிக்கிற நேரத்தில் நபி தோழர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான், ஹரியும் இதா குதிப அய்யுன்க, அடுத்த மனிதருக்கு சொன்னது ஹரியும் இதா குதிப அல்லாயுன்க, இவர் திருமணம் பேசினால் உடனே திருமணம் முடித்துக் கொடுப்பார்கள். அடுத்தவரை பற்றி சொல்கிற நேரத்தில் இவர் திருமணம் பேசினால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, திருமணம் செய்து கொடுக்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த மனிதர்களை பற்றி சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த திருமணம் பேசினால் உடனே திருமணம் முடிச்சு கொடுப்பாங்களே, அவரை விட இவர் எவ்வளவோ மனந்து சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருமணம் முடித்துக் கொடுக்க மாட்டார்கள் என்ற மனிதரை பற்றி அந்த மனிதர் அந்த மக்களுக்கு மத்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த இடத்தில் நபி அவர்கள் அந்த நடைமுறையை தவறு கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. இந்த நிலைமை மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது, இந்த ஸ்டேட்டஸை பார்த்து திருமணம் விஷயங்களை தீர்மானிப்பதில் நிறைய பேர் பிழைவிடுகிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் உணர்த்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மூன்றும் இறைவனது மிகப்பெரிய அருள்களில் ஒன்று. இந்த மூன்றும் இறைவனது மிகப்பெரிய அருள்களில் ஒன்று, நியமத்துக்களில் ஒன்று. இவைகளின் ஊடாக மிக இலகுவாக சொர்க்கம் அடைகின்ற வழிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் சைத்தான் மிகப்பெரிய திட்டக்காரன், அதுவும் முபீன், மிகப்பெரிய எதிரி, தெளிவான எதிரி என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த சைத்தானுடைய மிகப்பெரிய விளையாட்டுகளில் ஒன்றுதான், திட்டங்களில் ஒன்றுதான், இதில் ஒவ்வொரு நியமத்தையும் அடுத்த நியமத்தை அழிப்பதற்கு ஒரு ஊடகமாக சைத்தான் பயன்படுத்துவது. உண்மையிலேயே இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பதற்கும் குடும்ப உறவுகளை உயர்த்தி வைப்பதற்கும் மிகப்பெரிய ஒரு வழியாக இருப்பது அந்தஸ்தும் பொருளாதாரம். ஆனால் சைத்தான் அந்த ரெண்டை எதுக்கு யூஸ் பண்றான்னு சொன்னால், அவைகளை அழித்து இல்லாமலாக்கி அதனூடாக ஒருவன் நரகம் புகுவதற்குரிய வழிகளை சைத்தான் இந்த ரெண்டின் மூலம் என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறான் என்பதை நாம் என்ன செய்வோம், கண்கூடாக பார்க்கிறோம். உண்மையில் குடும்ப உறவை ஒருவர் சேர வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் இந்த உலகத்தில் அவருக்கு இருப்பது இரண்டே இரண்டு வழிதான். ஒன்று அவருடைய அதாவது வாயால், பேச்சால், இங்கிதமான நடைமுறையால், பண்பாடுகளால் அந்த குடும்பத்தோடு என்ன செய்வது, உறவாடுவது. இரண்டாவது பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக, அவருக்கு கிடைத்த வளங்கள் ரீதியாக ஒரு குடும்பத்தை என்ன சேர்ந்து நடத்து. குடும்பத்தை மாத்திரமல்ல ஊரவர்களை சமூகத்தை சேர்ந்து நடக்கக்கூடிய இரண்டு ஊடகங்கள் அதுதான். ஒன்று நமது பண்பாடு, நாம் பழகக்கூடிய முறை, இரண்டாவது அவர் பொருளாதாரம். இந்த இரண்டு மிகச்சிறந்த வழிகள் ஒருவர் இந்த சமுதாயத்தை சேர்ந்து நடக்க வேண்டும் என்றால், உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும் என்றால், சமூகத்தை சேர்ந்து நடக்க வேண்டும் என்றால் மிக சிறந்த வழிகள். ஆனால் சைத்தான் இந்த இரண்டு வழிகளை தான் மிக திறமையாக யூஸ் பண்றான். எதுக்கு, இல்லாமலாக்குவது. இல்லாமலாக்குவதற்கும் அந்த முதல் ஞாபத்தை அழிப்பதற்கும் பிரிப்பதற்கும் மிக இலகுவாக யூஸ் பண்ணுவதை நாம் பார்ப்போம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாம் மிக கவனமாக சைத்தானுடைய பாதைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் சைத்தானுடைய சிந்தனை மூலம் நான் வழிகட்டு விடக்கூடாது என்ற அறிவில இருக்கிறார்கள். ஆனால் சைத்தானுடைய குத்துவாத்துக்கள் இருக்கிறது, அதனால தடங்கள், படித்தரங்கள், சைத்தான் எப்படி அழைத்து செல்வான் என்கின்ற அந்த தரங்கள், இதை பற்றி அறிவு நிறைய பேரிடத்தில் கிடையாது. இபிலீஸை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மிகப்பெரிய அறிவு கொடுக்கப்பட்டவன். ஒரு அறிஞர் சொல்வதை போல, லவ் கானல் இல்மு மின் தூனி துகா ஷரஃபும் லகான அஷ்ரஃப கல்கில்லாஹி இபிலீஸ். தக்வா இல்லாமல் உலகத்திலே ஒரு படைப்புக்கு அறிவிருப்பதன் காரணமாக ஒரு மரியாதை இருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே கண்ணியமான படைப்பாக இபிலீஸ் இருந்திருப்பார். ஏன், அந்த அளவுக்கு அறிவு அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. இபிலீஸ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், சைத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த உறவு முறையை எதன் ஊடாக சேர்ந்து நடக்க முடியும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறதோ அந்த இரண்டு முறையையும் தான் மனிதனுடைய சின்ன சின்ன அபிலாஷைகளை, சின்ன சின்ன அளவுக்கு மீறிய எண்ணங்களை கொஞ்சம் வளர்த்து விட்டு அத்தனையும் துண்டாட செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்வோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எம் சமுதாயத்திலே நாம் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு வைத்திருக்கிறோம். செல்வம் ஒரு மனிதனிடத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கின்ற நேரத்தில், அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிற நேரத்தில், அவரிடத்தில் எது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம், எது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது என்பதை பார்க்கிறோம். இதனால் சமூகத்தில் ஏற்படுகின்ற விளைவுகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். ஆனா எப்படி இது ஏற்படுகிறது என்பதை தான் நிறைய பேர் அடையாளம் கண்டுகொள்வதில்லை. எங்கே இது இந்த மாற்றம் ஏற்படுகிறது என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்வதில்லை. ஒரு இதுல நான் எல்லா விஷயங்களையும் இந்த இடத்தில் விளங்கப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு சிறிய உதாரணம் நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, லவ் கான லிபின் ஆதம வாதியான மின் ஸஹபின் லபதகா இலைஹிமா சாலிதா வமா யம்லஃபாஹு இல்லா துராப். ஆதமுடைய மகனுக்கு இரண்டு ஓடைகள் தங்கம் இருந்தாலும் மூன்றாவது ஒரு ஓடை இருக்குமா என்றுதான் அவன் பார்ப்பானே தவிர, அவன் வந்து இருக்கிற தங்க ஓடைகள் ரெண்டு இருக்கிறதே என்பதில் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், திருப்திப்பட மாட்டான். அவனது வாய் மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாது. இதை அல்குர்ஆன் வசனம் சொல்கிறது, அல்ஹாக்கு முத்தகாது ஹத்தா ஸுர்துல் மகாபி, உங்களை அதிகமாக தேடிக்கொள்ளுதல் என்பது உங்களை வந்து வீணடிக்க செய்யும். அல்ஹா, இந்த அல்ஹா என்ற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. ஒரு மனிதனை திசை திருப்பக்கூடிய விஷயத்துக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப அல்லாஹு தஆலா அந்த இல்ஹா என்ற வார்த்தையில், அதாவது ஒரு மனிதனை அது திசை திருப்புகிறது. எது திசை திருப்புகிறது அப்படி என்றால், செல்வம் என்று அல்லாஹு தஆலா சொல்லல. தகாசுர், அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதான் மிக முக்கியமான விஷயம். குர்ஆனிலும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை வரையிலக்கணப்படுத்துகிற நேரத்தில் வதகாசுரும் பின் அம்வாலி வல் அவுலாத், குழந்தைகள் நிறைய வேண்டும், சொத்துக்கள் நிறைய வேண்டும் என்கிற அதிகப்படுத்திக் கொள்ளுதல், நிறைய வேண்டும் என்கின்ற அதிகப்படுத்திக் கொள்ளுதல் தான் இந்த உலகம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த இடத்திலும் அல்லாஹு தஆலா சொல்கிற நேரத்தில் அல்ஹாசு தகாசு, உங்களை அதிகமாக தேடிக்கொள்ளுதல் என்கின்ற எண்ணம் உங்களை வீணாக்கிவிட்டது. எதுவரைக்கும், கபர்களை நீங்கள் சந்திக்கின்ற வரை. நம்ம என்றைக்காவது இதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மனநிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படலாமா? ஆனால் ஏற்படுகிறது. இப்ப இரண்டு ஓடைகள் காலையில விடிஞ்சு வீட்டில் எழுப்பி பார்க்கிறோம், வீட்டுக்கு முன்னுக்கால ஒரு ஓடை தங்கம் போகுது. தங்கம் ஓடையாக ஓடுகிறது நீங்க கண் முன்னால பாக்குறீங்க. இப்ப உங்களோட மனசு என்ன சொல்லுது? நான் லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன். மனசு அப்படித்தான் சொல்லுது. நமது ஓடை, நாங்க பார்க்கின்ற ஓடை, நான் லைஃப்ல செட்டில் ஆகிடுவேன். ஏன் செட்டில் ஆகிடுவேன்? நமக்கு ஒரு பவுன் கிடைச்சாலே பெரிய விஷயம். இது ஒரு ஓடையே ஓடுது, ஊருக்கே கொடுக்கலாம் என்ற மனநிலையில தான் நம்ம இப்ப இருக்கிறோம். காலையில விழுந்து பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டு ஓட ஓடும், ஒன்றல்ல ரெண்டு ஓட ஓடுகிறது. இதை கண்ட உடனே அடுத்தது மனிதனுக்கு என்ன வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்றால், தக்காசு, சும்மா இருந்த நிலத்துல ரெண்டு ஓட ஓடுதல்லா, மூணாவதுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் இங்க இருக்குது. மனசு அப்படித்தான் யோசிக்கிறது. சும்மா இருந்த நிலத்துல விடிஞ்ச உடனே ரெண்டு ஓடை ஓடுகிறது என்றால் மூணாவதுக்கு நிச்சயமா சான்ஸ் இருக்குது. ஒரு ஊர்ல ஒரு இடத்துல வந்து பிராக்டிக்கலா ஒரு உதாரணம் கண் முன்னால கண்டோம். ஒரு ஊர்ல ஒரு இடத்தை எதர்ச்சியா தோன்ற நேரத்தில் மாணிக்க கழகம் பெருமதி மிக்க கற்கள் அகப்பட்டு அவ்வளவுதான். அந்த கல் எடுத்தாலே அவன் செட்டில் ஆகிக்கலாம். அந்த கல்லை கொண்டு போய் கொடுத்து வித்தாலே செட்டில் ஆகிக்கலாம். ஊட்ட உடைச்சிட்டான், ஊட்ட உடைச்சி தோண்ட ஆரம்பிச்சிட்டான். வீட்டெல்லாம் உடைச்சி, அவன் வீட்டு உடைச்சத்தை பார்த்து அடுத்த வீட்டுக்கார வீட்டை உடைச்சி நிலத்தையெல்லாம் தோண்டி கல் அம்பிடுமான்னு சொல்லி. அப்ப இன்றைக்கு அந்த ஊரே அந்த மாணிக்க கல் பிசினஸுக்குரிய ஊரை என்ன செஞ்சுட்டு மாறிட்டு வீடு உடைக்க ஆரம்பிச்சிட்டான். எதன் காரணமாக? அதாவது விடிஞ்சு எழும்பி தோன்ற நேரத்துல மாணிக்க கலகப்பட்டால் அவன் எவ்வளவுக்கு தேடிக்கின்றது தெரியுமா? ஒரு லட்சம், ஒரு 1.5 லட்சத்துக்கு தேடிக்கின்றது தெரியுமா? ஆனா அவனோட மனநிலை அல்லாஹ் 10 கோடிக்கு மேல கையில கொடுக்கிறான். அவனுக்கு அடுத்தது அடுத்த செகண்டே வந்த மனநிலை என்ன தெரியுமா? இந்த 10 கோடி கிடைச்சிச்சு, 1 கோடிக்கு ஊட்ட கட்டுறோம், 1 கோடியை எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறோம், 8 கோடியில ஜகாத்த, 10 கோடியில ஜகாத்த கொடுக்கிறோம், மற்ற மக்களுக்கு எல்லாம் சேர்ந்து நடக்கும். இதெல்லாம் வரல. உடனே 10 கோடியை சேவ் பண்ணி 20 கோடியாக ஆக்குவது எப்படி? இதுதான் மனிதனுடைய முதல் மனோநிலை. இந்த மனோநிலை அல்லாஹு தஆலா அருளாகவும் வைத்திருக்கிறான், அழிவாகவும் வைத்திருக்கிறான். அருள் எப்ப? நம்ம கூட சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், வீடு கட்ட நினைக்கிறோம், குழந்தைகளை பார்க்கணும்னு நினைக்கிறோம், இது அருள். எப்ப அழிவா மாறும் என்று சொன்னால், இறைவனது கடமைகள், இறைவனது வரைமுறைகள், இறைவனது எல்லைகள் எல்லாத்தையும் தாண்டி வெளியே போறோம் பாருங்க, அப்பொழுது அது சாபமாகவும் எங்களுக்கு சாபக்கேடாகவும் மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அவனது வாய் மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாது அப்படி என்று ரசூலுல்லாஹ். அப்படின்னா அவன் மவுத் ஆகிறது தான் அவனுடைய இந்த ஆசைகள் அடங்குறதுக்குரிய ஒரே வழியே தவிர அவன் நிறுத்திக் கொள்வான் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உணர்வு இருக்கிற மனிதனிடத்தில் இப்படி ஒரு உணர்வு இருக்கிற சைத்தானுக்கு தெரியுமே, அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தவுடன் இப்ளீஸ் என்ன செய்றானே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தி வரான், சுத்தி அவனுக்கு ஒரு அறிவு இருக்குமே, இறைவன் கொடுத்த ஒரு அறிவு, அதை வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹார்ட்ட பார்க்க ஹதீஸ்ல வருகிறது, இதயத்தை கண்டான், கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு படைப்பு என்பதை அறிந்து கொண்டான். எப்படி கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத படைப்பு என்பதை அறிந்து கொண்டான் என்று ஹதீஸ்ல வருது. அப்ப சைத்தான் முதலாவது பிடிச்ச இடம் எது, இவன் எதிலையும் கொன்றோலாக என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான் என்பதை சைத்தான் பிடிச்சிக்கணும். ஹதீஸிலே நம்ம பார்க்கிறோம் இந்த உணர்வை அல்லாஹு தஆலா என்றைக்கும் எடுப்பதில்லை, கட்டுப்படுத்த முடியும் மனிதன் அந்த உணர்வை கட்டுப்படுத்தலாம், ஓரளவுக்கு வரை என்னது வரைமுறை செய்து கொள்ளலாம், முழுமையாக இறைவன் அதை நீக்குவதில்லை. நம்ம சொர்க்கம் போனாலும் சரி, அதுவும் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோமே, ஒரு மனிதன் சொர்க்கத்துல போய் அல்லாஹ் என்ன கேட்பான், அல்லாஹ் நான் விவசாயம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லுவான், அல்லாஹ் கேட்பான் சொர்க்கத்துல உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தரவில்லையான்னு கேட்பான், ஆனால் அவன் என்ன செய்வான்னு சொன்னா நமக்கு விவசாயம் செய்யணும்னு ஆசை அப்படின்னு சொல்லுவான். அப்ப உடனே அல்லாஹ் உத்தால விவசாயம் செய்வதற்கான அந்த வாய்ப்பு அவனுக்கு கொடுப்பான், அவன் விதைகளை தூவான், சொர்க்கம் எப்பொழுதும் வேகமாக இருக்கும், விதைய தூவின உடனேயே எல்லாமே அப்படி வானலாளுக்கு உயர்ந்து வளர்ந்துடும், எல்லா கதிர்களும் வளர்ந்து அப்படி பிரமிச்சு பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்வான், ஆதமுடைய மகனே உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது, உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹு தஆலா அவனை பார்த்து சொல்வதா, எங்கது சொர்க்கத்தில் நினைச்சது எல்லாம் நடக்கிற இடத்துல விவசாயம் செய்யணும் ஆசை வரும், சேர்த்து வீட்டில் இருக்கிற நேரத்தில் மாளிகை கட்டுற ஆசை வரும், மாளிகை வீட்டில் இருக்கிற நேரத்தில் பின்னால் ஒரு சேர்த்து வீடு இருந்தால் நல்லா இருக்கு என்டிக்காக இருக்கும்னு ஒரு ஆசை வரும், மாளிகை வீட்டில் இருக்கிற நேரத்தில் பின்னால சேர்த்தால் ஒரு என்டிக்கான ஒரு வீடு கட்ட வேண்டும், கொஞ்சம் ஒரு பழமையான ஒரு வீடு கட்டணும்னு வரும், சேர்த்துல இருக்கிற நேரத்தில் அதில் ஆசை வரும், நல்ல வீட்டில் இருந்துட்டு இருப்பான், ஆத்து உரங்களில் போய் விளக்கு மெழுகுதிரி வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். இந்த வீட்டில் இருக்கிற இடத்துல இது மனிதனுடைய மனநிலை, அந்த சொர்க்கத்தில் போய் விவசாயம் செய்யறது, விவசாயம் செய்யற இடத்துல சொர்க்கம் தேடுறது, இது மனிதனுடைய ஒரு மனோநிலை. இது வந்து ஆதமுடைய மகனை உன்னால் எந்த ஒன்றும் உன்னை திருப்திப்படுத்த முடியாது என்று சொல்லி சொல்வது ஹதீஸ்ல வருது. இதை கேட்டுக்கொண்டிருந்த கிராமப்புறவாசிகள் சொல்றாங்க, நிச்சயமா இது நாங்க எல்லாம் அன்சார்கள் தான், இந்த சொர்க்கத்தில் இந்த இது கேட்டாங்களே விவசாயம் செய்யும் அன்சார்கள் தான், ஏன்னா அவர்கள் தான் விவசாயிகள், இங்க விவசாயம் செய்யறது யாரு, அவங்க தான் விவசாயிகள், அவங்களுக்கு தான் சொர்க்கத்தில் அந்த ஆசை என்ன செய்யும் வரும் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், இதை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, எப்பொழுதும் எமது பலம் என்ன, மனிதனுடைய பலம் என்ன, மனிதனுடைய பலஹீனம் என்ன என்று நாம் புரிந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளை நாம் சரியாக செய்வதற்கு அந்த அறிவு எங்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும். அந்த அறிவு எமது வீக் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நம்மை சரியாக வழிநடத்தி செல்வதற்கு அந்த அறிவு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நாம் எந்த பகுதியில் போகிறோம், எந்த திசையில் போகிறோம் என்பது நமக்கே என்ன செய்யாது, விளங்காது. எமக்கு அறிவூட்டிக் கொண்டிருப்பவன் சைத்தானாக இருப்பான், எமக்கு அறிவூட்டிக் கொண்டிருப்பவன் சைத்தானாக இருப்பான். அந்த அறிவை நம்பி நாம் வழிகாட்டப்பட்டுக் கொண்டிருப்போம், இறுதியில பார்த்தோம்டா நாம் வழிகெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்வோம், புரிந்து கொள்வோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதன் முதலாக ஆள் மனதில் நாங்கள் அடிப்படையாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் அதாவது எந்த மனநிலையில், எப்படிப்பட்ட அதாவது மனோநிலையில் இருக்கிறோம், எமது இந்த அதிகப்படுத்தல் என்ற மனோநிலை எங்களை என்னதெல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயல்பை புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் எப்படி ஒன்றுக்கொண்டு உதவியாக பயன்படுத்திக் கொள்வோம், செல்வத்தை குடும்ப உறவுகளை சேர்வதற்கும், குடும்ப உறவின் மூலம் செல்வத்தில் நாம் வளர்வதற்கும், அதே போல அந்தஸ்தை குடும்ப உறவுக்கு உதவியாகவும் பயன்படுத்திக் கொள்வதற்கும், இதில் தவறான வழிகளுக்கு நாங்கள் போகாமல் இருப்பதற்கும் என்ன வழி என்பதை யோசிப்பதற்கு இந்த மனோநிலை நாம் புரிந்து கொண்டாலே போதுமானது. எந்த மனோநிலை, மனிதன் என்றைக்கும் ஒரு இடத்தில் நிற்க மாட்டான், ஆசை உணர்வு எப்பொழுதும் மனிதனை என்ன செய்யும், வளர்த்து கொண்டே இருக்கும். இந்த வளர்த்து கொண்டு போகக்கூடிய மனநிலை நாம் என்றைக்கு மரணிக்கிறோமோ அந்த இடத்துலதான் நம்மளை கொண்டு போய் என்ன செய்யும், நிறுத்தும். இதுல ஒரு நாள் மனிதன் ஒரு முழு தன்னிறைவை காண முடியாது, இதில் கிடைக்கக்கூடிய எல்லா திருப்தியும் போலியான திருப்தி தான் என்பதை நாம் கண்டுகொண்டு விட்டோம் என்று சொன்னால், அதை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வத்தில் எங்களுக்கு சில கடமைகளை வைத்திருக்கிறார், செல்வத்தில் சில வரையறைகளை வைத்திருக்கிறான், அந்தஸ்தில் சில வரையறைகளை வைத்திருக்கிறான், உறவுகளுக்கு சில வழிகாட்டல்களை வைத்திருக்கிறான். அவைகளை பேணுவதற்கு இந்த எமது மனநிலையை பற்றிய அறிவு எங்களுக்கு வழிகோலும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனநிலையோடு வாழுகின்ற தௌஃபீக்கை அனைவருக்கும் செய்தருள் பாலிப்பானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد أنبوا سهود إليه سلوم إن أنبوا திருப்தி அடையாத ஒரு மனநிலையில் தான் மனிதனுக்கு என்றைக்கும் இருக்கும். அது எப்பொழுதும் அதிகப்படுத்தல் என்கின்ற உணர்வை வளர்த்துக் கொண்டே போகும் என்று நான் சொன்னேன். அடுத்த ஒரு மனநிலை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அதிகப்படுத்தல் என்கின்ற அந்த உணர்வு மனிதனை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் தெரியுமா? செல்வத்தான் அவனால் எதை அடைய முடியவில்லையோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். உதாரணமா பொருளாதாரத்தின் மூலம் அவன் ஒரு திருப்தி அடைய நினைக்கிறான். அவனை திருப்தி என்ன செய்யாது? அந்த சந்தோஷம் கிடைச்சிக்கண்டே இருக்கும், ஆனா அடுத்த நாள் அதிருப்தியா மாறிக்கண்டே இருக்கும், முடியாது. இது அவனை எங்கே கொண்டு போய் வைக்கும் என்றால், சமூக அந்தஸ்துக்களை தேடக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கும். நிறைய பேரை நீங்க பார்க்கலாம், வசதி படைத்திருப்பார்கள், அல்லாஹ் பெரிய நியமத்தை கொடுத்திருப்பான். அவன்கிட்ட பெரிய வீக்கா என்ன இருக்கும் என்றால், தலைவரா வாரது, செயலாளரா வாரது, எங்க போனாலும் அவரை முற்படுத்தினால் அந்த இடத்துல தானும் போய் என்ன செய்யறது, நின்று கொள்வது. இதை நீங்க பார்க்கலாம். ஒரு சாதாரண மனிதன் அதை விரும்பாத நிலையில் அந்தஸ்து உள்ள அவ்வளவு பிஸியில இருந்தும் பெரிய இடத்துக்கு ஒரு தலைவராக அவர் கூட ஓடி போய் செஞ்சிருவாரு, நின்றுவாரு. அவரு அதுக்கு தகுதியானவரா இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டார். தன்னை ஒரு சபையில் அந்தஸ்துல முற்படுத்த வேண்டும் என்கின்ற மனோநிலை அவருக்கு தானாக வந்தது. தன்னை என்ன செய்யணும், முற்படுத்த வேண்டும் என்கின்ற மனோநிலை அவருக்கு தானாக வந்தது. எதன் காரணமாக அது வருது என்று சொன்னால், மனிதன் இந்த தன்னிறைவின்மை பொருளாதாரத்தில் அவனுக்கு ஏற்படுகிற நேரத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் தான் அந்தஸ்துள்ளவன் என்கின்ற மனோநிலையை வளர்த்துக் கொள்வதற்கான வீக்கை சைத்தான் ஏற்படுத்துவான். நிறைய இடங்களை நீங்க பார்க்கலாம், வசதி படைத்தவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பலகீனமாக இது மாறிவிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். நான் தகுதியானவனா இல்லையா என்பதெல்லாம் ஒரு புறம் விட்டு விட்டு அந்த இடத்துல தலைமை பதவி தார நேரத்தில் மிச்ச சந்தோஷப்படுறாங்க. ஆனா எல்லாரும் சொல்லிக்கொள்ற ஒரு விஷயம் என்றா, எனக்கு இந்த பதவி விருப்பமே கிடையாது, அவங்களா நிர்பந்திச்சு நம்மளை தள்ளி விட்டாங்கன்றது. இதை நீங்க என்ன செய்யலாம், பல இடத்துல பார்க்கலாம். இது இப்படி சொல்லக்கூடியவர்களில் 25% தான் உண்மையாளர்கள் இருப்பார்கள், 75% உண்மையாளர்கள் குறைவு. இயல்பிலே அவர்கள் அதற்கு ஆசைப்பட்டார்கள், இயல்பிலே அவர்கள் அதுக்கு ஆசைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆட்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி, ஒருவர் வந்து கேட்கிறார், எனக்கு ஒரு இமாரத் ஒரு அதிகார பதவியை தாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி முதலா சொன்ன பதில் என்னென்னா, யாராவது வேட்பாளராக நின்றா அவங்களுக்கு நாங்கள் கொடுப்பது கிடையாது, கேட்டா கொடுக்க மாட்டோம் இந்த பதவியை. யாராவது இதை கேட்டால் நாங்கள் அதை கொடுப்பது இல்லை. இதுதான் இஸ்லாமிய கவர்மெண்ட் ரூல். அப்படின்னா என்ன, வேட்பாளராக நின்றா அது இல்லை அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறேன். ஏன்டா அந்த தம இருக்கிறேன், உள்ளத்துக்குள் வரக்கூடிய அந்த பதவி ஆசை அவனை ஒழுங்கா என்ன செய்யாது, செய்ய விடாது. இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை சிறந்த நிர்வாகம் பண்ணுகின்றவர்களாக நீங்கள் யாரை காண்பீர்கள் தெரியுமா, இதை மிகவும் வெறுக்கக்கூடியவர்களை காண்பீர்கள் என்று சொன்னாங்க. எப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த மனோநிலையை பற்றி ரசூலுல்லாஹி எப்படி பேசுறாங்க, இந்த பொறுப்பை யார் உண்மையாக ஆள் மனதால வெறுக்கிறார்களோ அவர்கள் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் சிறந்த முறையில் என்ன செய்வார்கள், செய்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மனோநிலை பொருளாதாரத்தை அதிகப்படுத்துகிற நேரத்தில் அதில் திருப்தியின்மை போதாது, இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்ற மனோநிலை, இறுதியில் அந்தஸ்துக்கள்ல எங்கேயாவது தனது கௌரவத்தை காட்டுவதற்காக அந்த மனசு கொண்டு போய் சேர்க்கின்ற மனோநிலை மனிதரை எப்படிப்பட்ட தவறுகளெல்லாம் போய் விடுகிறது தெரியுமா? ஒரே உதாரணம் இந்த சமுதாயத்தில் திருமணம். இதற்கு மிகப்பெரிய உதாரணம், நான் வந்து ஒவ்வொரு வீந்திரியமாக இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்பவில்லை, ஒரே உதாரணம். எல்லாரும் கிட்டத்தட்ட 95 என்று சொல்வதை விட 99 என்று சொல்லலாம், மார்க்கம் படித்தவர்கள், குர்ஆனை விளங்கியவர்கள், சுன்னாவை விளங்கியவர்கள், அறிவுள்ளவர்கள், அறிவில்லாதவர்கள் எல்லோருக்கும், சில நேரங்களில் பொருளாதாரம் இல்லாதவர்களும் கூட, சைத்தான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் எங்க வந்து நிற்கும் தெரியுமா? திருமணத்துல தான் வந்து நிற்கும். திருமணத்துல கொள்கையும் விளங்காது, குர்ஆனும் விளங்காது, சுன்னாவும் விளங்காது, அந்தஸ்து எதுவும் விளங்குறது இல்லை. அந்த நேரத்தில் சிலர் காணாம போய்விடுகிறார், அந்த நேரத்தில் சிலர் காணாமல் போய்விடுவார். அப்படிப்பட்ட ஒரு மயக்கத்தை செல்வத்திலும் அந்த செருக்கால் ஏற்படக்கூடிய அந்தஸ்து என்ற உணர்விலும் சைத்தான் கொடுத்து விடுகிறார். அந்த நேரத்தில் நீங்க பார்க்கலாம், ஒரு போதைக்கு அடிமைப்பட்டவர்கள் போல. நான் ஏன் இவ்வளவு கண்டிப்பாக சொல்கிறேன் என்றால், அதை அனுபவபூர்வமா உங்களுக்கு காணாது. போதைக்கு அடிமைப்பட்டவர்கள் போல அந்த நேரத்தில் நடந்து கொள்வாங்க. எந்த அட்வைஸும் எடுபடாது. நீ என்னமும் சொல்லுங்க, எதுவும் எடுபடாது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சிறந்த ஒரு கொள்கை சகோதரர், சூரத்தோடும் சீரத்தோடும் வாழக்கூடிய ஒரு சகோதரர், பல திருமணங்களை பார்த்து பார்த்து இது போகலாமா போகக்கூடாதா என்று நடந்த ஒரு சகோதரர், பல சகோதரர்கள். ஒரு உதாரணம் சொல்றேன், அவருடைய வீட்டில் ஒரு திருமணம் வருகிறது, அவருடைய மகளுக்கு ஒரு திருமணம் வருகிறது. ஒரு அறிஞரை அணுகி ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இதை வந்து ஒரு பெரிய ஒரு ஹோல்ல பெரிய லெவல்ல கொஞ்சம் பணம் செலவழித்து செஞ்சா கூடாதா, இப்படி ஒரு கேள்வி வரும். அவர் என்ன பதில் அந்த இடத்துல சொன்னார்னா, 20 வருஷமா இந்த கல்யாணத்துக்கு போகலாம், அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாது, அந்த கல்யாணத்தை இருக்கக்கூடாது, இந்த கல்யாணத்தை கலந்து கொள்ளக்கூடாதுன்றெல்லாம் நீங்க செஞ்சீங்களே, இதெல்லாம் மார்க் அறிவில்லாம செஞ்சீங்களா? மார்க் அறிவோட செஞ்சீங்களா? இல்ல அறிவோட. இப்ப என்ன கேள்வி என்ன, மகளுக்கு கல்யாணம், யாருக்கு கல்யாணம், சொந்த மகளுக்கு திருமணம் பண்ண வருகிற நேரத்தில் ஆய்வு ரிசர்ச் எல்லாம் அப்படியே போகுது. ஏன் போகிறது? அதே பிரச்சனை இப்ப அவருக்கு உண்டாகும், அதே பிரச்சனை அவருக்கு உண்டாகிறது, அவருக்கு ஆயுதம் கேள்வி வருகிறது. குடும்பம், மனைவி, சமூக கௌரவம், அந்தஸ்து எல்லாம் வந்து ஆட்டி படைக்கும். அந்த நேரத்தில் ஊரோடகத்துக்கெல்லாம் போட்ட சட்டம் எல்லாம் என்ன செய்கிறது, அப்படியே குப்பையில புதைந்து தனக்கெண்டு வருகிற நேரத்தில் தலைகீழாக மாறக்கூடியவர்கள் சிம்பிளா திருமணம் முடிச்சுட்டு என்ன செய்ய நிர்பந்தம் என்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில நிர்பந்தம் இருக்குமா இல்லையா? எல்லாரும் நிர்பந்தத்துலதான் இருந்தாங்க, உனக்கு மட்டும் தனியாக நிர்பந்தம் வந்தது. அப்படி எனவே அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும், திருமணம் என்று வருகிற நேரத்தில் சைத்தான் மேக்ஸிமமாக பயன்படுத்துவதற்கான என்ன காரணம், ஏனென்றால் இப்லீஸுக்கு மிகவும் விருப்பமான உலகத்திலே உள்ள சிறுக்குக்கு அடுத்த பாவங்களில் ஒன்றுதான் குடும்பத்தை பிரிக்கிறது. கணவன் மனைவிக்கிடையில் பிரிவை ஏற்படுத்துவது மிகவும் விருப்பமான செயல் என்பதை சஹி முஸ்லிமிலே பார்க்கிறோம். சஹி முஸ்லிமே நாங்கள் பார்க்கிறோம், கணவன் மனைவி பிரித்து விடுவது அவ்வளவு விருப்பமான ஒரு செயல். அப்படிப்பட்டவனை சைத்தான் கௌரவப்படுத்துகிறான். அவனுக்கு கீழுள்ள அடியாட்களில் அந்த மாதிரி வேலை செய்து விட்டவர்களை கௌரவப்படுத்துகிறான். அல்லாவுடைய பரக்கத்தும் அல்லாவுடைய உதவியும் ஒரு திருமணத்தில் ஒரு கணவன் மனைவி கடையில வராத இருக்கணும் என்று சொன்னால் சைத்தானை கூட்டாளி ஆக்கிறோம். சைத்தானை கூட்டாளி ஆக்கிவிட்டால் அல்லாவுடைய பரக்கத்து வருமா? வராது. அந்த குடும்பத்துக்கு அதாவது பாரக்கல்லாஹுலக்க வபாரக அலைக்க வஜமா பைனக்குமா ஃபி கைர் என்று சொல்றோம், உங்களுக்கும் உங்கள் மீதும் அல்லாஹ் வரக்கத்தையட்டும், உங்கள் இருவரையும் நல்ல காரியங்களில் சேர்த்து வைக்கட்டும் என்று சொல்றோம். இது கிடைக்காம இருக்கணும் என்றா என்ன செய்யணும்? சைத்தானுக்கு உறவாக்கணும். சைத்தானோடு உறவாக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த திருமணத்தில் மேக்ஸிமமான வீண்விரயத்தை தூண்ட வேண்டும். தூண்டினால் வலா துபத்திர் தப்தீரா இன்னல் முபத்திரீன காணோ எஹ்வான செய்யா, வீண்விரயம் செய்ய வேண்டாம். வீண்விரயம் செய்கின்றவர்கள் சைத்தானது சகோதரர்கள், சைத்தானது சகோதரர்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்ப சைத்தான சகோதரர் ஆகிற வேலை என்ன நடக்குது? திருமணத்துல நடந்து விட்டால், தம்பதிகளுக்கிடையே நடந்து விட்டால், மிகப்பெரிய உதவி நம்ம யாருக்கு செய்யறோம்? இப்லீஸுக்கு செய்து விடுகிறோம். என்னதான் நம்ம பாரக்கல்லாஹுல கேன்னு சொல்லிவிட்டாலும் அந்த திருமணத்தில் சைத்தானது உறவுக்காரர்களாகவும் சகோதரர்களாகவும் நாங்கள் மாறிவிடுகிற நேரத்தில் சைத்தானுக்கு மிச்ச லேசா போயிடும் அவர்கள் இருவரையும் பிரிப்பது. எத்தனையோ கோடான கோடி செலவழித்து நடந்த திருமணங்கள் ஒரு வருஷத்துல ரிசல்ட் கேள்விப்படுது. ரெண்டு பேரும் ஒன்றா இல்லையா, சிக்கலாம், பிரச்சனையா, பொறியின் போனவர் வரவே இல்லையா, அப்படின்றலாம் கேள்விப்படுது. ஏன்? அங்கே பார்க்கப்பட்டது கணவன் மனைவியுடைய ஈர்ப்பும் பொருத்தமும் என்பதை விட அந்தஸ்து அதிகம். இவன்கிட்ட என்ன இருக்கு, அவர்கிட்ட என்ன இருக்கு என்பதை அதிகமாக பார்க்கப்பட்டது. பார்க்கப்பட்டதன் காரணமாக நடந்த திருமணம் அதுல கொஞ்ச நஞ்சம் குறவு வந்தாலும் கூட அது என்ன செய்கிறது, அடிபட்டு போகக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, துன்கஹுல் மர்அது லிஅர்பா, நான்கு விஷயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார். அதுல உண்டு அந்த ஸ்திரீ ஹசபிஹா, இன்னொன்று மாலிஹா அவளோட சொத்து. இந்த ரெண்டுக்காக திருமணம் முடிக்கிறதுல எதுக்கு வெற்றி கிடைக்கும் என்றால், இவைகளோடு சேர்ந்து அல்லது இல்லாமல் மார்க்கம் தவிர்க்கப்படாமல் இருந்தால் என்ன செய்யும், வெற்றி கிடைக்கும் என்பதை பார்க்கிறோம். முஹம்மத் பின் சாலிஹ் அல் உசைமின் அவர்கள் ஒரு உபதேசம் பண்றார், எந்த திருமணத்தையும் நீங்க முடிக்கிற நேரத்தில் முதலாவது நீங்க பார்க்கணும், நீங்க மார்க்கத்துக்கு பின்னால என்ன தேட இருக்கிறீங்களோ அதைத்தான் முதலாவது பார்க்கணும் என்றார். மார்க்கத்தை அல்ல, மார்க்கத்துக்கு பின்னால முதலாவது என்ன தேட இருக்கிறீங்க, அழக தேட இருக்கிறீங்களா, முதலாவது உங்கள் மனைவிட்ட என்ன இருக்கிறது பார்க்கணும், அழகு இருக்கான்னு பார்க்கணும், மார்க்கம் அல்ல. ரெண்டாவதா நீங்க மார்க்கம் பார்க்கணும் என்றார். சொத்து தேட இருக்கிறீங்களா, முதலாவது பார்க்கணும் சொத்து, ரெண்டாவதா நீங்க மார்க்கத்தை என்ன செய்யணும் பார்க்கணும். ஏன் தெரியுமா, ஒரு பெண்ணிட்ட மார்க்கம் இருக்கான்னு பார்க்கறது, பார்த்த பின்னால ஓகே மார்க்க விஷயம் எல்லாம் ஓகே, அடுத்தது உங்களுக்கு என்ன தேவை, அழகு, அழகு இருக்கான்னு பார்க்கறது, அழகு இல்ல மார்க்கம் வேணாம், என்ன முடிவு சொல்லுவோம், மார்க்கம் வேண்டாம். ஏன், அழகில்லாத மார்க்கம் நமக்கு என்ன தேவை இல்லை. ஒரு பெண்ணை பார்க்கிறோம், பார்க்கிற நேரத்தில் சொத்து இருக்கான்னு பார்க்கிறோம், அதுக்கு பதிலாக மார்க்கம் இருக்கான்னு பார்க்கிறோம், பார்த்த பின்னால சொத்து இருக்கான்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம், சொத்து இல்ல, சொத்து இல்லாத மார்க்கம் வேண்டாம் என்று நீங்கள் மறுதளிப்பது குபூர்ல போய் என்ன செஞ்சிடும், விட்டுவிடும். எங்க போய் விட்டுரும், குபூர்ல போய் விட்டுரும். ஏன், சொத்து இல்லாத தீன் தேவையில்லை, அழகில்லாத தீன் தேவையில்லை என்பது. எனவே இந்த உலக விஷயம் ஒன்றை பார்க்க இருக்கிறீர்கள், அதை பார்த்துருங்க, அதுக்கு பிறகு தீனை பார்த்து, தீன் இல்லாததனால் இந்த சொத்து எனக்கு என்ன வேண்டாம், தீன் இல்லாததனால் இந்த அழகு எனக்கு என்ன வேண்டாம் என்று சொல்வது ஈமானை என்ன செய்யும், பாதுகாக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, மார்க்கம் பார்ப்பதே கிடையாது, இந்த அட்வைஸே தேவையில்லை, மார்க்கம் பார்ப்பதே கிடையாது, கெட்டவளாக இருந்தாலும் திருத்தி எடுத்துக் கொள்ளலாம், முதல்ல இவனே திருந்தல திருத்தி எடுத்துக் கொள்ளலாம், ஒழுக்கமற்றவளாக இருந்தாலும் என்னத்தை பார்க்கிறாங்கன்னா, அந்தஸ்து இருக்கிறதா, பொருளாதாரம் இருக்கிறதா, சைத்தானுடைய சகோதரத்துவம், பொருளாதாரம் இருக்கான்னு பார்த்து திருமணம் முடிப்பது தவறு கிடையாது, மார்க்கம் இருந்தாலும் எங்க தவறாகும் என்றால், அந்த செல்வ செருக்கையும் செழிப்பையும் ஊர்ல இவனுக்கு காட்ட இருக்கக்கூடிய ஒரே இடமா திருமணமா என்ன செய்யும் இருக்குது. அதனால் திருமணத்தில் கோடான கோடி விஷயங்களை செலவழிக்கிறார். எது வீண் விரயம் கிடையாதுண்டா, ஒத்த ஊருக்கே சாப்பாடு போட நினைக்கிறது வீண் விரயம் கிடையாது, பணம் இருந்தா, பணம் இருந்தால் ஊரே வந்து சாப்பிட்டு போகட்டும் என்று நினைப்பது வீண் விரயம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தில் 300 சரியான சுஹா சலாதுமியா 300 பேர் கலந்து கொண்டார்கள் என்று சொல்லி ஜைனப் ரலியல்லாஹு திருமணத்தை பற்றி சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. ஒரு சகனுக்கு 10 பேர் அன்றைக்கு உட்காருவாங்க, அப்ப மொத்தம் 30 சகன் கூட்டாக இருந்தார், அப்படி உட்கார்ந்தார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வருகிறது. ஒருவர் தன் வசதிக்கேற்ப திருமணம் விருந்து கொடுப்பது தவறு கிடையாது, ஆனால் எது தவறு அப்படி என்று சொன்னால், அந்த திருமண விருந்தை அவன் கொடுப்பதை போல கொடுத்தா நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, எந்த லெவல்ல கொடுக்கணும், நம்ம வைக்கக்கூடிய தட்டுக்கு எவ்வளவு பெருமதி இருக்கணும், நம்ம கொடுக்கிற இடத்துக்கு எவ்வளவு பெருமதி இருக்கணும், நம்ம போடுற பந்தலுக்கு எவ்வளவு பெருமதி இருக்கணும், நம்ம போடுற வாகனத்துக்கு என்ன பெருமதி இருக்கணும், அதை பார்க்கறது எப்படி, யார் யார கூப்பிடுறது, ஃபர்ஸ்டா யாரை அரேஞ்ச் பண்றது, வந்தா யாரை வரவேற்கிறது, யாரை நம்ம கண்டுகொள்ள கூடாது, எந்த இடத்துல எப்படி இருப்பாட்டுவது என்ற இந்த சிந்தனைகள் இருக்குது. ஒவ்வொரு சிந்தனையிலும் சைத்தானிய சிந்தனை என்ன செய்கிறது போடுகிறது. இந்த வீட்டுரிய சிந்தனையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலாவுக்கு புட்டிக்காத ஒரு மனிதனுடைய ஞாபகம், மனிதனுடைய உடலில் விளங்குவது, மனிதனுடைய ஆடையில் விளங்குவதை அல்லாஹு தஆலா விரும்புகிறார். ஆனால் இறைவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மனிதனை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த மனோநிலைக்கு ஆளாகுவது, முழுமையாக இந்த மனோநிலைக்கு ஆளாகுவது, வீண்விரயம் என்ற மனோநிலைக்கு ஆளாகுவது இறைவனுக்கு மிகவும் பிடிக்காத விஷயம். வரக்கத்தை இறைவன் என்ன செய்து விடுவான், முழுமையாக இல்லாதொழித்து விடுவான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது, முழுமையாக கட் பண்ணி விடுவான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஹ்வானுஷ் ஷயாத்தீன் சைத்தானது சகோதரர்களாக மாறுவார்கள் என்ற வார்த்தையில் உண்மையிலே ஒரு ஈமானுள்ள மனிதன் சிந்தித்தான் என்று சொன்னால், அவனால் அதில் என்ன செய்ய முடியாது, இந்த மாதிரியான வீண்விரயங்களை செய்ய முடியாது, அவனால் அந்த வீண்விரயங்களை செய்ய, இவைகள் அதாவது சில திருமணங்கள் பார்க்கலாம், ஒரு காலம் இருந்தது, இன்றைக்கும் இருக்கலாம், நடிகர் நடிகைகள் பாடகர்கள் இஸ்லாமிய திருமணமாக இருந்தால் இஸ்லாமிய பாடகர்களை கூப்பிடுறது, மற்ற ஒரு வேற மாதிரி திருமணமாக இருந்தால் வேற பாடகர்களை கூப்பிடுவது, இப்படியான ஒரு மனோநிலை எல்லாம். நல்லவர்கள் வர வேண்டும், சாலிஹான மக்கள் வர வேண்டும், அவர்களது பிரார்த்தனைகள் அதிலே இருக்க வேண்டும். இந்த குடும்பத்துடைய ஒரு தௌஃபீக், எதிர்காலம் போகிற நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை இருக்குது, பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வானாக பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைக்கு பெரிய அல்லாஹ்விடத்தில் ஒரு என்ன அதாவது கபூல் உண்டு. அந்த நல்ல மனிதனுடைய பிரார்த்தனைகள் சேரக்கூடிய திருமணமாக மாற்றாமல் கெட்டவர்களுடைய சைத்தானுடைய கலப்புகளாக இந்த அதாவது திருமணங்களை மாற்றுவது இருக்கிறதே மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சைத்தானிய சிந்தனை மனிதனை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது? பொருளாதார சிந்தனை, இந்த திருமண விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், செல்வத்தை காட்டுவதை விட அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய உணர்வு செல்வத்தை காட்டுவது அல்ல, தான் யார் என்று காட்டுவது, தனது நிலை என்னன்னு காட்டுவது. ஊர்ல கேள்விப்படும், இந்த அதாவது பணக்காரர், இந்த வசதி படைத்தவர் செஞ்ச திருமணத்துக்கு 1 கோடி போச்சான் அப்படின்னு யாரா சொல்லிடுவாங்க? அதை கேட்டுட்டு இருக்கிற அடுத்தவனுக்குள்ள பெரிய நோய் என்ன தெரியுமா, நான் 2 கோடியில செய்யல, நான் 2 கோடியில செய்யணும். இது ஒரு சுபஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க, இதனால என்ன நடக்க போகுது? பொருளாதாரம் தான் போக போறோம், வேற எதுவும் நடக்க போறது இல்ல. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போனா மறந்துடும். அல்லாஹ் தஆலா 60 வருஷம் 70 வருஷத்துக்கு மேல மனுஷனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறான், அல்லாவையே மறக்கிறாரு. மனுஷனை மறக்காம இருப்பான்ல, மனுஷனை மறக்கத்தான் செய்வான். ஆனா அது பணக்காரனுக்குள்ள ஒரு நோயை அல்லாஹ் கொடுத்துடும், மார்க்கம் இல்லாத விட்டார். மார்க்க சிந்தனை அகழ்கிற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு நோய். நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் பெரிய பெரிய ஞாபகத்துக்களை அருள் செய்கிற நேரத்தில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பலமான ஆயுதம் இஸ்லாம் தான். அதான் எங்களை உள்ளத்தை பாதுகாக்கும், இல்லைன்னா நம்ம கண்ணா பின்னாடி காணாம போயிடும். எங்களுக்கு வந்து சிந்தனைகள் தலைகீழா போய் அதாவது அப்படியே போயிடும். அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்றான், இன்சான குனிக ஹலுவா, மனிதன் எப்பொழுதும் ஒரு விதமான திடுக்கமான மனநிலை, அதாவது அவனுக்கு நன்மைகள் வந்து சேர்ந்துட்டால் தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடியவன் கோடான கோடியே செலவழிக்கிறான். மனிதனுடைய மனோநிலையில் அது இருக்கிறது, அந்தஸ்து தனக்கு தம் சமுதாயத்திலே கிடைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். ரசூலுல்லாஹி சொல்றாங்களே, நேர்ச்சை எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. ரசூலுல்லாஹி ஹதீஸ் லயாதி பிஜதி, புதிதாக எதுவும் கொண்டு வராது. ஆனால் கண் வசதியுள்ள கஞ்சன் இருப்பானே, அவனது பணத்தை வெளியாக்கிடும், அவனது பணத்தை வெளியாக்கிவிடும். என் பிள்ளைக்கு நோய் வந்துட்டு நான் 30 மாடு கொடுப்பேன்றான், 30 மாடு அறுத்து கொடுக்க போறேன்றான். அவன் வந்து ஒரு ஆட்டை கூட அறுத்து கொடுக்காதவனா இருப்பான். ஆனால் இந்த அவனுடைய நோயின் பயத்தின் காரணமாக 30 மாடு நான் கொடுக்க போறேன் சொல்லி 30 மாடை கொடுத்துருவான். கடைசியில் அவனுக்கு செய்ய முடியும், அவன் நேர்ச்சியின் வணக்கத்தை செய்தாலும் அவனுடைய பொருளாதாரத்தை அதை என்ன செய்துவிடும், வெளியாக்கிவிடும். இதே மாதிரிதான் சைத்தான் ஒரு நோயை கொடுக்கிறான், இந்த நோய், இந்த அந்தஸ்து என்ற நோய். இந்த அந்தஸ்து என்ற நோயான சிலர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவன் வறுமையாக 0 போகும் வரைக்கும் ஆக்கிறான். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு அருளை கொடுத்தால், அந்த அருளை அவன் சரியாக பயன்படுத்தாது விட்டால், அந்த அருளாலேயே அவனை அல்லாஹ் அடிப்பான். அதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு திட்டம். அல்லாஹ் தனக்கு அறிவை கொடுக்கிறான், அந்த அறிவை அவன் சரியாக பயன்படுத்தாது விட்டால் அந்த அறிவை அப்படியே திருப்புவான். அவன் அந்த அறிவால் அவனை அவன் அழித்துக் கொள்வான். அவனே அழிவது மற்றவன் எல்லாருக்கும் விளங்கும், அவனுக்கு விளங்க. அந்த அறிவால் அவன் அழிந்து போவது அவனுக்கு தவிர மற்ற எல்லாருக்கும் விளங்கும். இதை விட ஒரு சோதனை உண்டா? கொடுத்த அறிவை சிறந்த முறையில் அவன் பயன்படுத்தாதிருக்கார், அந்த அறிவை திருப்பி அல்லாஹ் யூஸ் பண்ணும் அவனுக்கு எதிராக, அவனே யூஸ் பண்ணி அவனே அழிச்சு கொள்வான். பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா ஒருத்தனுக்கு கொடுக்கிறான், பொருளாதாரத்தை அவன் சரியாக பயன்படுத்தாது விட்டால், எந்த மனோநிலையை வைத்தவன் பொருளாதாரத்தை தேடினானோ அந்த பொருளாதாரத்தை வச்சு அல்லாஹ் தஆலா அழிப்பான். சில பணக்காரர்களை, வசதி படைத்தவர்களை நாம் சமுதாயத்திலே பார்க்கிறோம். இந்த மார்க்கம் இல்லாதனால இவர்களெல்லாம் ரோட்டுக்கு வர வேண்டியவர்களாம் எப்படி வந்தாங்கன்றே நமக்கு அச்சயம் இருக்கு. இப்படி கோடி சொன்னா இருந்தவன் ஒரு 50 லட்சத்தை நிலமா வாங்கி போட்டிருந்தா கூட எதிர்காலத்தில் சாப்பிட்றதுக்கு அது ஹெல்ப் ஆயிருந்துருக்கு. ரோட்டுக்கு வந்துட்டான், ஒன்றுமே இல்லையா, ஒரு சொத்தும் இல்லையா, எல்லாம் போச்சான், எப்படி போச்சு? அல்லாஹ் அந்த செல்வத்தை எப்படி திருப்பி யூஸ் பண்ண மாட்டீங்களா? இந்த அந்தஸ்து மனோநிலை இருக்குதானே, இறங்க விடாது. பக்கத்து கூட்டுக்காரன் டிவி வாங்கினா எந்த வீட்டில் என்னாவது இருக்கும் நினைப்பான். டிவி இல்லாது ஏன் அந்த போட்டி, அந்த போட்டியின் காரணமான மனநிலை என்ன செஞ்சிடும், இவனை வட்டியில் கொண்டு போய் விட்டுரும். ஸ்டேட்டஸ் சமூகத்தில் பாதுகாக்கிறது உள்ளார சொத்துக்கள் அங்கே வச்சு இங்கே வச்சு இங்கே வச்சு வட்டி எடுக்கணும். எல்லாம் என்ன செஞ்சு கடைசியில் 0 போகும் வரைக்கும் தெரியாது. நல்ல பொருளாதாரம் வளர்த்திருப்பான், நல்லா சரியான பாதையில் கொண்டு போயிட்டு இருப்பான். திடீரென இவனை அழிக்கணும் நல்லா நினைச்சாண்டா பெரிய பிசினஸ்களாக இறக்கி விட்டுருவான். டோட்டல் சொத்தை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பிசினஸ்ல இறக்கிட்டுவா, 0 ரிட்டர்ன் வரும், 0 ரிட்டர்ன் வரும், வெளியே பேச முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனை தனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், அவர்கள் அறியாத வண்ணம் நாம் அவர்களை படிப்படியாக பிடிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்ன கைதி மதி, எனது சதி பலமானது. அப்ப அமினு மக்கர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சதியை இவர்கள் பயமற்று வாழ்கிறார்களா? அது கேட்கும். அன்புள்ள சகோதரர்களே, செல்வம் மிகப்பெரிய அருள், அந்தஸ்து மிகப்பெரிய ஞாபகம், குடும்ப உறவுகளை செய்வது. நாம் வளர்ந்து முன்னேறி உச்சகட்டத்தை அடைகிறோமா, அதன் மூலம் என் குடும்பம் சந்தோஷப்பட வேண்டும், என் உறவுகள் என் வளர்ச்சி மிச்ச மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவன் வளர்ந்தா நமக்கு பிரயோசனம், அவன் வளரட்டும் என்று மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவன் வளர்வதன் மூலம் ஊர் சந்தோஷப்பட வேண்டும். அவர் வளர்ந்தா ஊர் என்ன செய்யும், வாழும், அவர் வளரட்டும். இப்படிப்பட்ட ஒரு ஞானத்துள்ளவனாக நாங்கள் மாற வேண்டுமே தவிர, அல்லாவுக்கு எதிராக, அல்லாவுடைய சட்டங்களுக்கு எதிராக, அல்லாவுடைய வரைமுறைகளுக்கு எதிராக நமது பொருளாதாரங்களை யூஸ் பண்ணி வீண்மயமாக்குகின்ற மக்களாக அல்லாஹு தஆலா ஒரு பொழுதும் எங்களை ஆக்கக்கூடாது. அந்த மனோநிலையை, சிறந்த தௌஃபீக்குடைய மனோநிலை அல்லாஹு தஆலா எனக்கு தர வேண்டும். எல்லாம் வல்ல நாயன் நம்மளை நேர்வழி நடத்தி சிறந்த பாதையில் சென்று சொர்க்கத்தை அடைவதற்கு வாய்ப்பளிப்பானாக.